மாவீரமங்கடம் கரும்புலி மீட்டர் டாம்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1991 பங்குனி திங்கள் 19 நாள் சிலாவத்துறை சுலங்கா படை முகாம் மீது பாரிய தாக்குதல் நடத்திய கரும்புலி மீதர் டாம்போவின் நினைவுகளோடு நாங்கள்
நினைவோடு மலர் தூவி ஒரு தீபம் நாமேற்றுவோம் வாழ்ந்த பகை மீது வெடியான புலி வீரம் கனவோடு களமாடுவோம் மன்னாரில் மழையான முதல் மேகமே எங்கள் மடி மீது ஒளியான விடிவானமே
மன்னார்ல நடக்கிற முதலாவது கரும்புலி தாக்குதலை நான் தான் செய்யவேன். இது கரும்புலி மேஜர் டாம்போ மிக தெளிவாக தன் தளபதியிடம் கூறிக்கொண்ட வார்த்தை. தாக்குதலுக்கு நாள் வந்தது. அவனது விருப்பப்படியே அந்த முகாம் மீதான தாக்குதலுக்காக வெடிமருந்து நிரப்பிய வண்டியை ஓட்டிச் செல்வது டாம்போ தான் என தீர்மானிக்கப்பட்டது. சண்டை தொடங்கி சிறிது நேரத்துக்குள்ளேயே படை முகாமின் கணிசமான பகுதி விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. குறித்த நேரத்தில் குண்டச்சி வீதி வழியாக வெடிமருந்து வண்டியை கொண்டு செல்வதற்கு வசதியாக போராளிகள் பாதையை சுப்பிரட்டு கொண்டிருந்தார்கள். டாம்போ அந்த இறுதி நேரத்துக்கூட எந்தவித படபடப்புமின்றி காயமடைந்த போராளிகளுக்கு மருந்து கட்டுவதிலும் பிற உதவிகள் செய்வதிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். எல்லாம் சரி, சக்க வண்டியை அனுப்பலாம். களத்தில் கட்டளை பிறக்கிறது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு முகாமின் உள்ளுக்கு போய் மோதுறதுதான் என்ற நோக்கம் சொல்லிவிட்டு டாம்போ வாகனத்தில் ஏற தயாராகினான். பக்கத்தில் நின்ற தோழனை கட்டி அணைத்து முத்தமிட்டான். நானும் கொஞ்சம் தூரம் வாரன். நண்பன் கூட வேண்டாம், ஏதும் தவறண்டாலும் ஏன் வேணா இல்லாரஞ்சாவான் கூறிவிட்டு வெடிமருந்து வண்டி எடுத்துக்கொண்டு விரைகின்றான் டாம்போ. எதிரியின் ஒருமித்த தாக்குதல் டாம்போவின் வாகனம் நோக்கி திரும்புகிறது. இலக்கை அடையும் முன்னரே அந்த கரும்புலி வண்டி வெடித்து சிதறுகிறது. மன்னார் நாச்சிக்குடா மண்ணில் 1967 ஆவணி மாதம் 17 நாள் காசிப்பிள்ளை என்பவருக்கு மகனாக பிறந்த தயாவரன் தான் எங்கள் டாம்போ. 1986 நடப்பகுதியில் தன்னை விடுதலை புலிகள் இயக்கத்தோடு இணைத்துக் கொண்டான் அவன். எதிரிகளுடனான மோதலொன்றிலேயே காலில் காயமடைந்துவிட்டு தமிழ்நாட்டுக்கு போக வேண்டி ஏற்பட்டது. டாம்போ ஏனைய தோழர்களோடு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டான். காலப்போக்கில் வவுனியா சிறைக்கு கொண்டு வரப்பட்டான். அங்கு நடந்த சிறை உடப்பில் டாம்போவும் வெளியேறினான். பின்னர் தன்னை கரும்புலிகள் அணியில் இணைத்து இயக்க வளர்ச்சிக்காக கடுமையாக உழைத்தான். பல வழிகளிலும் தன் திறமையை வெளிப்படுத்திய டாம்போவின் திறமையை சொல்லிவிட வார்த்தை இல்லை. வாகனத்தை லாபகமாக ஓட்டும் சாரதியின் திறமை அவனுக்குரியது. கரும்புலியாய் செல்வதற்கு சில நாட்களுக்கு முன்பு டாம்போ தன் கிராமத்துக்கு சென்றான். தன் தாய் தந்தையோடு மகிழ்ச்சியாக இருந்தான். தாயை கட்டி அணைத்து கொஞ்சினான். அவனது செயற்பாடுகள் தாய்க்கு விசித்திரமாக இருந்தது. சிரித்தாள். அவர்களுக்கு கே புரிய போகின்றது மகன் சாவுக்கு திகதி குறித்து விட்டான் என்று. தாக்குதலுக்கு 2 முன்பு தனது பாசறைக்கு சென்றான் டாம்போ. புதிய போராளிகளோடு மகிழ்ச்சியாக இருந்தான். தான் கரும்புலியாக போவதாக அவர்களுக்கு கூறினான். டாம்போ அண்ணன் பகடி விடுறார் என்று எல்லோரும் சிரித்தார்கள். இரவு எண்ணிய போராளிகளோடும் தானும் வேட்டைக்கு சென்றான். யார் தான் நம்புவார்கள் இவன் நாளைக்கே காற்றோடு கரைந்து விடுவான் என்று. மறுநாள் காலை அதே முகாமில் பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்த தனது சொந்த தம்பியை அழைத்தான். நான் போறேன், வருவனோ தெரியாது என்றான் டாம்போ. தம்பிக்கு எதுவுமே புரியவில்லை. அப்போது அண்ணனை மரியாதையோடு பார்த்தபடி அந்த இடத்திலிருந்து விலகுகின்றான். டாம்போவும் தன் இறுதி பயணமாய் பாசறையை விட்டு வெளியேறுகிறான். பாசறையின் வாசலில் நின்று திரும்பி சில நிமிடங்கள் பாசறையை பார்க்கின்றான். சில தோழர்களில் கையசிக்கிறார்கள். அவனும் கையசித்து செல்கின்றான். அவனது பாதத்தின் சுவடுகளை தாங்கிக் கொண்டிருந்த மண் நிச்சயம் மகிழ்வு கொண்டிருக்கும். டாம்போ அவன் சென்ற பாதையில் எத்தனை போராளிகள், அவர்களை மட்டுமல்ல இடத்தின் காற்றிலும் கூட அவன் சொன்ன வார்த்தைகளும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. அந்த பெருமிதத்தின் அடியில் இருந்து கொண்டு அவன் சொன்ன சோகம் ததம்பும் குடும்ப வாழ்வும் கரும்புலியாய் ஆனவின் கொண்ட மன நிறைவும் என்றும் மறக்க முடியாதவை. வீட்டில் நான் தான் மூத்தவள், ரெண்டு தம்பிகளுக்கு பிறகு கடக்குட்டியா தங்கச்சி பிறந்தவள் என்று சின்ன வயசுலேயே அப்பாவுக்கு இல்லாமல் போட்டது. அம்மா தான் கூலி வேலை செய்து எங்களை வளர்த்தவா. நானும் வளர்ந்த பிறகு அம்மாவுக்கு கொஞ்சம் உதவி செய்தேன். தம்பி தங்கச்சி நல்லா படிக்க வேணுமென்று ஆசைப்பட்டேன். எங்களோட வீட்டை எல்லாரும் தங்கச்சியில் தான் உயிர். அவள் இந்த சாமத்திய வீட்டுக்கு சொந்தக்காரர் எல்லாருக்கும் சொல்லி எங்களோட வசதி கேட்ட மாதிரி பெருசாக செஞ்சேன். ஆனால் சாமத்திய வீடு நடந்த 10 நாள் தம்பிக்கு தங்கச்சிக்கும் சும்மா ஒரு சின்ன சண்டையில் அதால் அம்மா தம்பிக்கு அடிச்சு போட்டா. தன்னால் தானே அண்ணாக்கு அடி விழுந்ததுன்னு நினைச்சு எங்களோட ஆசை தங்கச்சி நஞ்சு குடிச்சு சேர்த்து போட்டாள். இதுக்கு பிறகு ஒரு நாள் பயணம் போன தம்பியை நேவிக்கு அரப்பிடிச்சவங்களாம். அதுக்கு பிறகு அவன் எங்கேன்னு தெரியாது, உயிரோடு இருக்கிறானோ இல்லையோன்றே தெரியாது. தங்கச்சி செத்து ஒரு மாதத்துக்கு முதலே தம்பி இயக்கத்துக்கு வந்துட்டான். எங்களோட குடும்ப நிலவரத்தை அறிஞ்ச சுவனண்ண தம்பியை வீட்டை போ சொல்லியும் அவன் போக இல்லை என்றான். பிறகு இங்க இந்த கேம்பில் தான் ஓடி திரிகிறான். நான் தான் ஏற்றி அந்த இந்த கேம்பில் விட்டேன். நான் கரும்புலியாக போகிறேன்ட்டு தம்பிக்கு சொல்லி போட்டேன். ஒரு கா இந்த முகத்தை பார்த்துட்டு பிறகு எங்கேயோ பார்த்தான். நான் உண்மையாக சொல்கிறேன்டா, இப்படி ஒரு நிறைவான சாவு எல்லாருக்கும் வராது. ஆம், அந்த கரும்புலி சொன்ன வார்த்தைகள் இன்றும் அந்த வார்த்தைகளை கேட்டு சுவிகளில் ஒலித்து கொண்டுதான் இருக்கின்றது. கரும்புலி மேஜர் டாம்புவின் மாவீரமகுடம் கேட்டோம்.
மேகமே மன்னாரில் மழையான முதல் மேகமே, எங்கள் மடி மீது ஒளியான விடிவானமே, விண்ணாகி எரிகின்ற புலி வீரமே, பெரும் வெடியாகி எரிந்தாயே ஒளி தீபமே. மன்னாரில் மழையான முதல் மேகமே, எங்கள் மடி மீது ஒளியான விடிவானமே. கருவேங்கிடாம் கோவின் நினைவோடு மலர் தூவி ஒரு தீபம் நாம் மீது வெடியான புலி வீரம் கனவோடு களமாடுவோ. மன்னாரில் மழையான முதல் மேகமே, எங்கள் மடி மீது ஒளியான விடிவானமே. Yeah. திசையெங்கும் ஒளியாகி தெரிகின்ற வடிவானவன். வீரத்தில் விளையாடி ஈகத்தின் கொடியாகி விடுகின்ற கதிரானவன். தாகத்தின் உருவாகி தமிழீழ உயிராகி தழைக்கின்ற பயிரானவன். தமிழீழ நினைவோடு கருவேங்கை எனவாகி பகை மீது வெடியானவன், பகை மீது வெடியானவன். மன்னாரில் மழையான முதல் மேகமே, எங்கள் மடி மீது ஒளியான விடிவானமே, விண்ணாகி விடுகின்ற புலி வீரமே, வெறும் வெடியாகி எரிந்தாயே